குடும்பம் குடும்பம் குடும்பம், இறைவன் அமைத்து தந்த நம் குடும்பம், இறை குடும்பம் திருக்குடும்பம், சேசு மரிசூசை வாழும் குடும்பம், இறை குடும்பம் திருக்குடும்பம், சேசு மரிசூசை வாழும் குடும்பம். குடும்பம் குடும்பம் குடும்பம், இறைவன் அமைத்து தந்த நம் குடும்பம், இறை குடும்பம் திருக்குடும்பம், சேசு மரிசூசை வாழும் குடும்பம். குடும்பத்தை இணைத்தவர் இறைவன் தாமே, நம் திருமணத்தின் சாட்சி அவர்தானே. குடும்பத்தை இணைத்தவர் இறைவன் தாமே, நம் திருமணத்தின் சாட்சி அவர்தானே. பொன் பொருள் மொழி எல்லாம் இணைக்கவில்லை, மூவொரு இறைவன் இணைத்தாரே. பொன் பொருள் மொழி எல்லாம் இணைக்கவில்லை, மூவொரு இறைவன் இணைத்தாரே. குடும்பம் குடும்பம் குடும்பம், இறைவன் அமைத்து தந்த நம் குடும்பம், இறை குடும்பம் திருக்குடும்பம், சேசு மரிசூசை வாழும் குடும்பம். இறை குடும்பம் திருக்குடும்பம், சேசு மரிசூசை வாழும் குடும்பம்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் திருவியோடு இணைந்து நாம் திருக்குடும்ப அந்த திருவிழாவினை பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று நாம் நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலே நம்முடைய சமூகத்தில் அந்த குடும்பத்தினுடைய தன்மைகள் மறைந்து, அந்த குடும்பத்தினுடைய இயல்புகள் மறைந்து சிதைந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதம் ஒப்படைப்போம். நம்மை நம்முடைய குடும்பத்தில் முன்னிலைப்படுத்தாமல் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்வோம். அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக பெற்றுக்கொள்வோம். அத்தகைய அருள்வரத்தை வேண்டி இந்த திருப்பள்ளியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, பிறந்திருக்கிற பாலன் இயேசு தருகிற அந்த அமைதி நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய குற்றம் குறைகளுக்காக உருக்கமாக உண்மையாக மனம் வருந்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கல்வாரி பள்ளியிலே நாம் அர்த்தமுள்ள விதத்தில் பங்கேற்க நாம் நம்முடைய குற்றம் குறைகளுக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான மரியாதையையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையில் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே.
இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே. முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 20-22 வரை, மீண்டும் 24-28 வரை. உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடம் இருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அண்ணா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலாவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்தவன் என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
இருப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோ அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோப்பின் கடவுளே எனக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர்.
இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-2 முடிய மற்றும் 21-24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நாம் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கின்றோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நம்மை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். உம் திருமகனின் வார்த்தைகளை மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41-52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக்கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறை வார்த்தையினுடைய இந்த ஆழமான சிந்தனை நேரத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளினுடைய விழாவை இந்த துவக்க திருப்பள்ளியினுடைய துவக்க உரையிலும் அதை தொடர்ந்து வருகிற ஜெபங்களிலும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த குடும்ப விழாவை திரு குடும்ப விழாவாக திருச்சபை கொண்டாட நம்மை அழைக்கிறது. முன்னுரையிலே ஃபாதர் சொன்னார், இது ஒரு திருவிழாவை நம்ம பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு. இந்த ஒரு மனநிலையோடு தான் இந்த குடும்பத்தினுடைய நிலைகளையும் இந்த நாளிலே அலசி ஆராய்ந்து பார்க்கவும். பொதுவாக குடும்பங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை தனிப்பட்ட விதத்திலும் நாம் சற்று அலசி பார்க்கவும் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து பைபிளில் பார்க்கிற பொழுது ஒரு 418 முறைக்கு மேலாக இந்த வார்த்தை பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு வேறு விதமான வார்த்தைகளிலும் இதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிற அப்படின்னா, இந்த வார்த்தையினுடைய ஆழம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு தடவை வந்துட்டாலே பைபிளில் அது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அது 2 தடவையோ 3 தடவையோ அது பயன்படுத்தப்படுது அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த குடும்பம், குடும்பம்ங்கிற வார்த்தை பாருங்க 400க்கு மேலே பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது அதனுடைய ஆழம் நமக்கு புரிகிறது. இந்த குடும்பம் அப்படின்னா இந்த குடும்பத்தினுடைய நிலை இன்றைக்கு வந்து எங்கிருந்து அது குடும்பம் ஆரம்பிக்கிறது, குடும்பத்தினுடைய அடிப்படை எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, குடும்பம் அப்படிங்கிறது கடவுளுடைய அந்த எண்ணத்தில் இருந்தது. வார்த்தையான யோவான செய்தியில் நம்ம பார்க்குறோம், வார்த்தையான தேவன் வந்து ஆதியில் தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாகி இருந்தார், அவர் தான் மனுவர் எடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த வார்த்தையான தேவன் எப்படி இருந்தார், அவருடைய எண்ணத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் இருந்தது. அதுதான் வடிவம் எடுத்தது, அதுதான் உலகம், அதுதான் நீங்களும் நானும். ஆண்டவர் அவருடைய எண்ணத்தில் என்னெல்லாம் வைத்திருந்தாரோ அவருடைய சிந்தனை தான் இந்த இடத்துல வந்து ஒரு அடையாளமாய் மாறி இருக்கிற. அப்படி மாற்றப்பட்ட பல அடையாளங்களுக்குள்ள ஒரு மிகச்சிறந்த அடையாளம் மனிதன். தொடக்க நூலை நம்ம எடுத்து வாசிக்கிற போது கடவுள் மானிடரை படைக்கிறாரு, அந்த ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்னு தொடக்க நூல் 1:26-27 நம்ம பார்க்குறோம். அந்த 26-27 நீங்கள் பார்க்குற பொழுது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் படைத்த கடவுள் இந்த மானிடரை மட்டும் எப்படி படைக்கிறார்னா, யோசித்து படைக்கிறார், பிளான் பண்ணுறார். மானிடரை நம்முருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம், திட்டமிடுதல். மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் திட்டமிட்டு செயல்படுறார். அப்போ ஏன் இந்த மனுஷனுக்கு மட்டும் கடவுள் திட்டமிடுறாருன்னா, அவனை வைத்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை கடவுள் சிந்தித்து கொண்டிருந்திருக்கிறார். அதில் வரக்கூடிய அந்த அடையாளம் தான் அடுத்த 27வது இறைவசனத்தில் வெளிப்படுது. அவர்களை அவருடைய உருவிலே படைத்தார், அவருடைய சாயலில் படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அப்போ இந்த ஆண் பெண் என்கிற அடையாளத்தை மட்டும் நம்ம எடுத்து வைத்து பார்க்கிற பொழுது குடும்பத்திற்கு அடிப்படையில் அமைகிற ரெண்டு அடையாளம் இது தான், ஆண் பெண். இந்த ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுகிற அந்த உருவாக்குகிற அந்த அடையாளம் தான் நம்ம குடும்பம் என்ற ஒரு முத்திரையை நம்ம பதித்து அதுக்கு ஒரு உயர்வை கொடுக்குறோம். இந்த குடும்பத்திற்குள்ள ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குடும்பம் விஸ்தரிக்கப்படுகிறது அப்படின்னா அது ஒரு திரு குடும்பமாக மலர்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய இந்த காரியம், குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஏதோ மனிதனுடைய உருவாக்கத்தில் வந்தது அல்ல. ஏதோ சமூகம்லாம் சேர்ந்து இந்த குடும்பத்தை எப்படி வடிவமைச்சு கொள்ளலாம் அப்படின்னு, சமூகம் எந்த சமூகமாக இருக்கட்டும், இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ இங்கிலாந்துலேயோ இது எங்கே இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய சமூகத்தில் இருக்கிறவங்க இணைந்து செயல்படுத்தினது அல்ல, கடவுள் இணைந்து செயல்படுத்தியது. அதைத்தான் தொடக்க பாடலில் கூட குடும்பம் குடும்பம்னு மிக அழகாக பிரதர் இன்பநாதன் வந்து பாடினார். இந்த குடும்பம் வந்து எப்படியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது, அது வந்து பொன்னாலோ பொருளாலோ படிப்பாலோ பதவியாலோ அது உருவாக்கப்படுவது அல்ல, மாறாக மூவொரு இறைவனுடைய அந்த அன்பினாலே உருவாக்கப்பட்டது தான் குடும்பம். அதை தான் அந்த முதல் பாடலில் அந்த வரிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான நல்ல குடும்பங்களை பற்றி நம்ம சிந்திக்கிற பொழுது, குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பது நம்ம மறுக்க முடியாத உண்மை. இந்த காலத்திலெல்லாம் நம்முடைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் கூட நம்ம பாடப்பட்ட அந்த வாழ்த்தொழி வசனங்கள், உம் திருமகனின் வார்த்தைகளை மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயங்களை திறந்தருளும். இன்றைக்கி நம்ம இதயத்தை எல்லாம் திறந்து வைத்து பார்க்கிற போது தான் ஆண்டவர் இந்த குடும்பத்தை குறித்த வார்த்தைகளை நம்முடைய இதயத்தில் வைப்பார். இந்த குடும்பம் வந்து ஏதோ நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் போகிறது வந்து குடும்பம் அல்ல. நம்ம கான்ட்ராக்ட் போடுவோம், எனி பிஸ்னஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு நம்ம வந்து தொழில் செய்ய போகிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா கான்ட்ராக்ட் போடுவோம், நான் வந்து 1 வருஷம் உங்களோட கான்ட்ராக்டில் இருப்பேன் அப்படின்னு. இந்த திருமணம் அப்படிங்கிறது கான்ட்ராக்டா அப்படின்னா இல்லை, கான்ட்ராக்ட் மாதிரி தெரியும், ஆனால் இது அந்த கான்ட்ராக்டுங்கிற வார்த்தை ஒப்பந்தம்னு சொல்லுவோம் பாருங்களேன், அந்த ஒப்பந்தத்தை கடந்த ஒரு வார்த்தை, அதை தான் விவிலியம் உடன்படிக்கைன்னு சொல்லுது, கவனன்ட் என்று சொல்லுகிறது ஆங்கிலத்தில். கவனன்ட், இட்ஸ் நாட் கான்ட்ராக்ட், இட் இஸ் அ கவனன்ட், உடன்படிக்கை. இது ஒப்பந்தம் அல்ல, சும்மா ஏதோ நானும் நீயும் அப்படியே போயிட்டே இருப்போம், பிடிச்சிக்கிற வரைக்கும் வாழ்வோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜாலியாக நீ உங்கள் பக்கம் போ நான் ஒரு பக்கம் போகிறேன் அப்படி அல்ல. இந்த குடும்பம் என்கிறது ஒரு ஆழமான ஒரு ஐக்கியத்தை கொண்டிருக்கிறது. எதோடனா கடவுளோட கொண்டிருக்கிற ஒரு ஐக்கியத்தினுடைய அடையாளம் தான் இந்த குடும்பம். அதனால் அந்த பைபிளில் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் பாருங்கள், எபிரேயர் 11:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது. நோவா வந்து கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து, கண்ணால் பார்க்க முடியாத ஏதோ ஒன்று கடவுள் வந்து எச்சரிக்கிறாரு, அப்பொழுது தம் குடும்பத்தை காப்பாற்ற, நோவா வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். அப்போ ஒரு குடும்பம் வந்து கட்டப்படுவதனுடைய அந்த ஆழமான அடையாளம், த பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கவனண்டினுடைய அந்த நேச்சர் எப்படி இணைக்கப்பட்டது இந்த குடும்பம் அப்படின்னா, வெறும் உடலால் அல்ல, பொருளால் அல்ல, அது நம்பிக்கையினால் இருவரும் இணைந்திருக்கிற அந்த நம்பிக்கை. அதனால தான் கணவன் ஒரு நம்பிக்கை, மனைவி வேறு ஒரு நம்பிக்கை, பிள்ளைகள் வேறு ஒரு நம்பிக்கை, அப்படி இருந்தால் அந்த குடும்பம் இணைக்கப்பட முடியாது, அந்த குடும்பம் இணைகிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் வந்து நம்மளை அந்த இணைக்கிற அடையாளமாக அந்த நம்பிக்கையை வந்து உள்ளத்தில் வைக்கிறார். அந்த நம்பிக்கை என்பது எங்கே இருக்கிறது, நம்மகிட்டத்தில் எப்படி செயல்படுகிறது, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க ஒரு குடும்பம் வந்து நமக்கு ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிறது. நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்ம பேசுகிற பொழுது 3 காரியங்கள் நம்ம பார்க்கணும். நம்பிக்கை மட்டும் இல்லை, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. அது சொல்லும் பொழுது அந்த 3 எது சிறந்ததுன்னா அன்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நம்பிக்கை கூட, நம்ம நம்பிக்கைன்னு சொல்லும்போது அது ஒரு ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஒரு அடையாளத்தை கடந்தது. அது எதிர்நோக்கு, கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஒரு ஐயமற்ற நிலை, அதான் எதிர்நோக்கு. இதெல்லாம் தாண்டி இருக்கிறது அன்பு. பல குடும்பத்தில் இந்த அன்பு உறவு இல்லாததுனால நம்பிக்கை இல்லாமல், எதிர்நோக்கு இல்லாமல் அந்த குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் நம்முடைய குடும்பங்களை மீண்டுமாய் நம்ம சீர்தூக்கி பார்க்கவும், இந்த குடும்பங்களை கட்டி எழுப்பவும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுத்துட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த வார்த்தை பைபிளில் எடுத்து நீங்கள் வாசிக்கிற பொழுது, தொடக்க நூல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம் குடும்பமாக அவர்களை அழைத்தார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பார்ப்போம். அவர் குடும்பம் குடும்பமாக கடவுள் என்னத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னா, அந்த குடும்பத்தினுடைய அடையாளம் என்பது கடவுளுடைய பார்வையில் வைக்கப்படுகிற மிக சிறந்த ஒரு அடையாளம். ஆகவே தான் ஆண்டவர் வந்து இன்றைக்கு குடும்பத்தார் மேல் அவர் அதிகாரம் பெற்றுள்ளார் என்று எபிரேயர் 3:6 இறைவசனம் சொல்லுது. கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். பார்த்தீங்களா, கிறிஸ்து மகன் என்னும் முறையில். அப்போ அவர் மகனாக இறங்கி வந்தது ஏதோ கடவுளுக்கு மட்டும் மகன் அப்படிங்கிற நிலையில் அல்ல. அவர் எப்போ அந்த மகன் என்கிற நிலையை எடுக்கிறாரோ அப்போவே கடவுள் படைத்த இந்த குடும்பங்களினுடைய அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், குடும்பங்களில் இந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம மன்றாடுகிறோம் நம்முடைய வழிபாடுகளில் எல்லாத்துலேயுமே. அப்போ இந்த குடும்பத்தை குறித்த ஒரு ஆழமான புரிதலை வந்து வேதம் வந்து பல இடத்துல அது வந்து நமக்கு விளக்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் இந்த குடும்பத்தை வந்து நம்ம உருவாக்குகிற போது நம்ம கோயிலில் திருமணம் செய்கிறோம், ஆலயங்களில் வந்து நம்ம வந்து இந்த திருமணத்தை நிகழ்த்துவதனுடைய அடையாளம் இது தான். இல்லைன்னா நீங்கள் ஒரு மேரேஜை போய் எங்கேயாவது ஒரு இதில் கூட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு கால சூழல், ஏதோ ஒரு இக்கட்டான சூழலை நம்ம செய்கிறோம், ஓகே அதெல்லாம் எக்ஸப்ஷன் வச்சுப்போமே. சாதாரணமாக நான் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் நான் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க, கோயிலை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் அவங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க, அது அந்த இடத்துல என்ன அடையாளமாக இருக்குது, அது ஒரு கான்ட்ராக்டாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் கோயிலுக்குள்ளே வரும்போது அது கவர்னண்ட்டாக மாறுது, அது உடன்படிக்கையாக மாறுது. அப்போ கடவுளுக்கு முன்னாடி நீ கொடுக்குற அந்த வார்த்தை உண்மை உள்ளது. இன்றைக்கி நிறைய தம்பதியினர்கள் இதை உணர மறுக்கிறாங்க அவங்க, ஏன்னா இந்த காலத்தினுடைய கட்டாயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அலைக்கழிக்கப்படுறாங்க. இந்த உலகம் காட்டுகிற அடையாளங்களை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, உயர்ந்ததாக பார்க்குறாங்க. எல்லாமே பணம் மதிப்பீடில் வந்து மதிப்பீடு செய்யப்படுகிறது, பொருள் மதிப்பீடில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஒரு கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு வந்து எனக்கு என்ன கொடுக்கறது, எனக்கு எவ்வளோ கொடுக்குது இது, அப்போ அங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. சரி, இவங்க கொடுக்குறதும் அவங்க கொடுக்குறதும் சரியாக இருக்குதா, நிறையா இருக்குதா, இப்படி மதிப்பீடு செய்கிற காரியங்கள் எல்லாமே பணத்தை வைத்தும் பொருளை வைத்தும் அமைகிற போது அந்த குடும்பத்தினுடைய ஆழமான நிலை அங்கே அழிக்கப்படுகிறது. அந்த இடத்துல அந்த கவர்னண்ட் உடன்படிக்கை என்று சொல்கிற அடையாளம் மறைந்து தட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே யாரெல்லாம் திருமணம் செய்கிறாங்களோ அவங்களால சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா கான்ட்ராக்டின் படி அவங்க சொல்கிற எல்லாமே 100 இருக்கணும். எல்லாம் 1, 2, 3 சொல்கிறாங்களா, இங்கிட்டு 1, 2, 3 சொல்கிறாங்களா, இதெல்லாம் இருக்கணும். இதில் எது குறைபட்டாலும் இதில் எது மாறினாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு திருமணத்தில் பிரச்சனை வந்தது. அது என்ன பிரச்சனைன்னா அவங்க படிப்பை குறைவாக சொல்லிட்டாங்க. ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டியினுடைய அவங்களுடைய படிப்பை வந்து குறைவாக சொல்லிட்டாங்க. நிறையா படித்ததாக சொல்லிட்டு படித்தது வந்து குறைவான படிப்பு. இது திருமணத்துக்கு பிறகு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து தெரிஞ்சிருச்சு. 2 வருஷம் ஆன பிறகும் கூட அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த திருமணத்தை முறிக்கிறாங்க. ஏன்னா உண்மை இல்லை, அவங்க உண்மையை சொல்லலை. பாருங்கள், அந்த 2 வருடத்தில் அது ஒரு உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான அன்பாக அது மாறி இருந்ததுன்னா சரிப்போ, இது என்ன படிப்பு தானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நம்ம விட்டுருக்கலாம். ஆனால் இந்த அன்பு ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையின் அன்பாக மாறாததுனால தான் இன்றைக்கு குடும்பங்கள் சிதைந்து கிடக்கிற வேதனையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய காரணங்கள், 1, 2, 3 நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் நம்ம சிந்திக்கணும். பாருங்களேன், கடவுளுடைய ஆலயத்திற்குள்ளே வந்து இந்த திருமணத்தை நம்ம நிறைவேற்றுறதுக்கான ஒரே ஒரு அடையாளம் என்னென்னா, இட் இஸ் அ கவனன்ட், உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை முறிவுபடாத உடன்படிக்கை. கடவுள் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய அடையாளம் தான் நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியோடு செய்து கொள்கிற உடன்படிக்கையினுடைய அடையாளம். அது முறிவுபடாது. நம்முடைய சர்ச்சில் வந்து டைவர்ஸுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது முறிவுபடாத தன்மையோடு இருக்கிறது என்பது தான் கத்தோலிக்க திருமணத்தினுடைய புரிதல். மற்ற சபைகளை பற்றி நமக்கு தெரியல, நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. கத்தோலிக்க திரு அவையினுடைய புரிதல் முறிவுபடாத தன்மையை கொண்டிருப்பது நம்முடைய திருமணம் என்கிற அந்த உடன்படிக்கை. ஆகவே தான் இந்த அருமையான நாளில் உங்களுடைய அந்த திருமணத்தை நீங்கள் மீண்டுமாய் புதுப்பித்து இந்த குடும்பத்தை நீங்கள் ஒரு மீண்டுமாய் அணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த குடும்பங்கள் வந்து இன்றைக்கி இணைக்கப்படுகிற அந்த வார்த்தைகள், இன்றைக்கி கல்யாணம் நடக்குதுன்னா வெறும் நம்ம மாலையை மாற்றிக்கிட்டு தாலியை கட்டிக்கிட்டு, இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க ஓடி போய் எங்கேயாவது நின்று தாலி கட்டிக்கிறாங்க. சில நேரம் எங்கக்கிட்ட கூட வருவாங்க, இங்கே அருங்கடையில் வந்து, ஃபாதர் உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுங்க, நான் இங்கேயே கட்டிக்கிட்டு இப்படியே போயிடுறேன் அப்படின்வாங்க. சிரிப்பு தான் வரும் எங்களுக்கு. சில நேரத்தில் வில்லங்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நாங்களே விலை கொடுத்து வாங்குற மாதிரி வரும், ஃப்ரீயாக வரும் அதெல்லாம். அப்போ நாங்கள் கொஞ்சம் கடுமையாக பேசணும், வேறு வழி இல்லை, இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். சில நேரத்தில் வேளாங்கண்ணியில் போய் கொடிமரத்துக்கு பக்கத்தில் தாலி கட்டிப்பாங்க, பூண்டியில் கட்டிப்பாங்க. எங்கெல்லாம் திருத்தலங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி திருமணங்கள் நடக்கிறது. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அவங்க வந்து அதான் ஒரு ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயம், காதலினுடைய ஒரு சேட்டை, இதெல்லாம் இதில் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த திருவவை நமக்கு கற்றுக் கொடுக்குற இந்த குடும்பத்தினுடைய அடிப்படை காரியம், இந்த திருமணம் என்கிற அடையாளத்தில் எப்படியெல்லாம் அது வந்து விளையாட்டு போக்காக மாற்றப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளால் பொறுமையோடு இருக்க முடியல, இருந்து பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த திருமணத்தை செய்ய முடியல. அப்போ இதுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னா, இந்த குடும்பத்தை சிதைக்கிற ஒரு காரியத்தை பிசாசு இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறான். குடும்பத்தில் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இது இப்படி ஒரு காரியத்தை பார்த்தாலும் குடும்பம் ஆரம்பித்தாச்சு, ஓடிக்கிட்டு இருக்குது, பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, பட் ஸ்டில் அந்த குடும்பம் குடும்பமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று அவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த தலையிலும் நின்று கொண்டே இருக்கிற. உண்மையாக அந்த கணவனை அன்பு செய்கிறோமா, உண்மையான மனைவியை, உண்மையாக பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை நம்ம அன்பு செய்ய முடியாத நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம் எப்படி கடவுள் பார்வையிலே குடும்பமாக மாற முடியும், யோசித்து பாருங்களேன். இப்போ இந்த குடும்பத்தை எல்லாம் தான் ஆண்டவர் வந்து மீண்டுமாக சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒரு குடும்பம் என்பது திரு குடும்பம் அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க, 3வது ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது திரு குடும்பமாக ஆயிடுமான்னா இல்லை, அப்படி இல்லை. குழந்தை இல்லாதவங்க இருக்கிறாங்க, அப்போ அந்த குடும்பம்லாம் திரு குடும்பமாக இல்லையா? அப்போ திரு குடும்பம் அப்படிங்கிறது வெறுமையான ஏதோ ஒரு 3வது ஒரு குழந்தை பிறக்கிறதுனால அது திரு குடும்பம் அப்படின்னு இல்லை. நல்ல ஒரு வார்த்தையை கவனிக்கணும், இயேசு எந்த குடும்பத்துக்குள்ளே உள்ளே வராரோ அந்த குடும்பம் தான் திரு குடும்பம். இன்றைக்கி அன்னை மரியாளும் சூசையப்புறம் கணவன் மனைவியாக இல்லை, வெளி அடையாளத்துக்கு அவங்க கணவன் மனைவி. ஆனால் உள்ளார்ந்த இயல்பில் அவங்க 2 பேரும் ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆன்மீக எழுச்சியின் அடையாளமாக தான் இருக்கிறாங்க. கடவுளுடைய திட்டத்திற்காக தங்களை தனித்துவமாக வைத்து கொண்டவங்க. மரியாள் எந்த விதமான என்றும் கன்னி என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிற பொழுது சில பேருக்கெல்லாம் சந்தேகம் வரும். அவங்க முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க தனித்து இருந்தாங்கன்னு பைபிளில் ஒரு வசனத்தை பார்த்துட்டு அப்போனா 2வது குழந்தைக்கு சேர்ந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற நிறைய ஒரு மாறுபட்ட சிந்தனைகள் வருவதை நம்ம பார்க்குறோம். திருச்சபை மிக அழகாக அதுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல மாட்டாங்க திருச்சபை. இந்த என்றும் கன்னி அப்படிங்கிறது, எவர் வேர்ஜின், மதர் மேரி இஸ் எவர் வேர்ஜின் அப்படிங்கிற அடையாளம் வந்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அடையாளம். இப்போ இந்த அடையாளத்தை நம்ம பார்க்கிற பொழுது அவர் சூசேப்பரும் சரி மரியாளும் சரி இரண்டு பேரும் தங்களை கடவுளுடைய திட்டத்திற்கு அர்ப்பணித்த மிக ஆழமான அடையாளங்கள். இந்த அடையாளத்தில் தான் இயேசு கிறிஸ்து உள்ள வராரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து உள்ள வராரு. இயேசு கிறிஸ்து உள்ள வந்ததுனால அந்த மூவரும் இணைந்த ஒரு அடையாளம் வந்து திருக்குடும்பமாக அது சொல்லப்படுகிறது. இப்போ எந்த குடும்பத்தில் எல்லாம் இயேசு கிறிஸ்து உள்ள வந்திருக்கிறாரோ அந்த குடும்பங்கள் வந்து திருக்குடும்பமாக அறிக்கை செய்யப்பட வேண்டும். நம்மளே புரிஞ்சு கொள்ளலாம், இது யாரும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமானா தேவையில்லை. அப்போ எந்த குடும்பத்தில் இயேசு இல்லையோ அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளும் காழ்ப்புணர்ச்சிகளும் வேதனைகளும் அது அதிகமாக, பிள்ளைங்களாம் இருப்பாங்க, நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மூணு இல்லை, நிறைய இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் குழப்பங்களும் வேதனைகளும் இருக்குதுன்னா அந்த இடத்துல இயேசு வரலைன்னு அர்த்தம். இயேசு இல்லாத குடும்பத்தை எப்படி திருக்குடும்பம்னு நம்ம சொல்ல முடியும்? பிள்ளைகள் இச்சையினாலே பிறந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நம்ம திருக்குடும்பம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. குழந்தையே இல்லாத ஒருவருக்கு திருக்குடும்பத்திற்கான பாக்கியம் இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்படியும் சொல்ல முடியாது. அப்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் இருக்கிறாருன்னா அது திருக்குடும்பம். பிள்ளைகள் ஒன்றுக்கு இல்லை, ஒன்றுக்கு மூன்று இருக்கிறது, நான்கு இருக்கிறதுன்னா கூட அங்கே இயேசு கிறிஸ்து இல்லாமல் வெறும் போட்டியும் பொறாமையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இச்சைக்குரிய போராட்டமும் அந்த வீட்டுக்குள்ளே நிற்கிதுன்னா அது திரு குடும்பமாக அங்கீகரிக்கப்பட முடியாத குடும்பம். அதனால தான் இன்னைக்கு நம்ம குடும்பங்களை மீண்டும் பரிசோதித்து பார்க்க இந்த திரு குடும்பத்தினுடைய பெருவிழா. சும்மா வீட்டில் உட்காந்து எல்லாம் திரு குடும்ப பெருவிழா, நிறைய நேரம் நம்முடைய விழாக்கள் எல்லாம் கோயிலில் தான் கொண்டாடுறோம், வீட்டில் போய் அதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. இந்த திருக்குடும்ப விழாவை இன்னைக்கு கொண்டாடுற நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சின்ன கெட் டுகெதர் உங்கள் வீட்டுக்குள்ளே வைங்க, அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லைனாலும் இந்த ரவாயை போட்டு ஒரு கேசரியாவது கெண்டுங்க. நான் மெனு வேணா ஃபாதரை சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். கேசரி செய்வது எப்படி? அது எங்கள் இன்பா பிரதர் நல்லா சமைப்பார், வேணா அவரை கூட ஒரு டாக் கொடுக்க சொல்லலாம். வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் செஞ்சு உங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஜெபம் பண்ணி ஒருத்தரை ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த குடும்பத்தில் உங்கள் கணவர் எப்படி நன்மை செய்தார், உங்களுக்கு எப்படி அவரை பிடிக்கும், பிள்ளைங்க மத்தியில் நம்ம பேசணும் இல்லையா? பிள்ளைகளுக்கு முன்னாடி சொல்லணும், இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டப்போ அப்பா வந்து உதவியாக இருந்தாங்கன்னு ஒரு மனைவி சொல்லும்போது பிள்ளைகளுக்கு எடிஃபைங். மனைவியை பற்றி கணவன் சொல்லும்போது அந்த பிள்ளைங்க அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ அவங்கக்கிட்ட போய் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஐயோ அப்பாவுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எந்த பிள்ளைங்க சொல்லுவோம், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எத்தனை குழந்தைங்க அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா நம்ம காட்டுறதில்ல. நம்ம பேசுகிற பேச்சே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி நாஸ்டி லாங்குவேஜ்னு சொல்கிறேன், டே இந்தாடி இங்கே வாடி போடி ஏ இந்த அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எரும மாட்டை கூப்பிட்ற மாதிரி கழுதையை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது பிள்ளை நினச்சிப்பான், ஓ இது அறிவு கிட்டது போல் இருக்குது. அப்போ அவன் சொல்லுவான், உனக்கு கொஞ்சமாவது இருக்குது அம்மான்னுவான். அப்பா அங்கிட்ட போனவொடனே அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இருக்கிறானே அவனை மாதிரி மோசமான ஆள் யாருமே இல்லை. அவ்வளோதான், பிள்ளைங்களுக்கு வந்து ஓ அப்பா மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்க முடியாது. பாருங்கள், நம்மளே குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற ஒரு நிலையை பார்க்கணும். இதெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? புலம்பிக் கொண்டிருப்பதில்லை, இல்லை நான் நல்லவன் என்று சொல்லக்கொள்வதில்லை. நம்ம எல்லாருமே உட்கார்ந்து இந்த குடும்ப விழாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு உணவாவது ஒன்றாக உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், கணவன் வந்து மனைவிக்கு முத்தம் கொடுங்க, இந்த மாதிரி சிறப்பான நாளில் கல்யாண நாளில் முத்தம் கொடுங்க, மனைவி கணவனுக்கு முத்தம் கொடுங்கன்னு சொல்லி நான் அழைப்பு கொடுப்பேன் இந்த தியானத்துலலாம். அதுலேயும் ஒரு ஹிண்ட்டு சொல்லிடுவேன், என்னென்னா உங்கள் வீட்டுக்கு போங்க, அடுத்த வீட்டுக்கு போயிடாதீங்க அப்படின்வேன். ஏன்னா எல்லாம் நம்ம குடும்பம் தானே சாமி அப்படின்னு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி ஆக முடியாது இல்லையா? அதனால் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை பார்க்க பார்க்க அவங்க நினச்சிக்கிறாங்க, ஓ என்ன ஒரே பிரச்சனை, இது தான் பிசாசு எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம உறவுகளையே பிசாசாக்கி கொள்கிறோம். பேயை போல் பார்க்குறது, பிசாசை போல் பார்க்குறது. அது ஆண்டவர் ஒரு பாஸ்டர் இப்படி தான் பிரசங்கம் வச்சுட்டு இருந்தாராம், உன் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கோயிலில் கொண்டு வந்து போட்டுருன்னு. அடுத்த வாரம் ஒருத்தன் ஒரு பெரிய சட்டியில் பொண்டாட்டியை தூக்கி உட்கார வச்சு தூக்கிட்டு வந்தானா, என்னையா அப்படின்னு கேட்டால், அதான் பிரச்சனை இருந்தால் வந்து பாஸ்டர் போட சொன்னார், அதான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் ஒருத்தரை நம்ம பிரச்சனையாக பார்த்தோன்னா நம்ம எப்படி வெற்றி கொள்ள முடியும்? பாருங்கள், தொடக்க நூல் 4:2 ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, படைத்த அனைத்தையும் உற்று நோக்கினார், எல்லாம் நிறைவேதி இருந்தன. இந்த மைக்கு நிறைவு, புக்கு நிறைவு, கேண்டில் நிறைவு, எல்லாம் நிறைவு, இந்த கேமரா நிறைவு, எல்லாமே நிறைவு. அதனால தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு கணவனை ஒத்து பாருங்கள் நிறைவான்னு சொல்லுவீங்களா? மனைவியை ஒத்து பாருங்கள், பிள்ளைகளை ஒத்து பாருங்கள், பெற்றோரை ஒத்து பாருங்கள், நம்மளால் நிறைவு 100% பர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. குறைகள் அங்கே நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த குறைய கடவுள் வச்சிருக்கிறாரு? அந்த குறைய நிறைவு செய்ய வேண்டியது நீ தான். பொருள் மாதிரி நம்ம இல்லை, வி ஆர் சம்திங் பியாண்டு. அப்போ அடுத்தவர்களுடைய குறையை நிறைவு செய்வதற்கு தான் நம்ம அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். உங்ககிட்ட இது இருக்குது, இது இருக்குதுன்னு காட்டுறதுக்கு இல்லை, நாம் அதை நிறைவு செய்து அதை வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முழுமையை கொடுக்கறதே நம்ம தான், அடுத்தவங்க. இது வந்து சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கணவன் மனைவின் வரும்போது சில பெண்ணிய சிந்தனையாளர்கள்லாம், நோ ஐ எம் பர்ஃபெக்ட் 100%, எஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட், பட் தெர் இஸ் அ இம்பர்ஃபெக்ஷன், அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். எதுக்கு அந்த இம்பர்ஃபெக்ஷன்? கடவுள் ஆணிடமும் இருக்கிறது, நம்ம பெண்ணிடம் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலை. ஆண்களிடமும் குறைகள் இருக்கிறது, பெண்களிடமும் குறைகள் இருக்கிறது. அந்த குறையை கணவனுடைய குறையை மனைவி வந்து நிறைவு செய்யணும். படைப்புலேயே கடவுள் அப்படி தானே வச்சிருக்கிறாரு, பிரெயினை பிரித்து வச்சிருக்கிறாரு, லெஃப்ட் ரைட்டுன்னு பிரித்து வச்சிருக்கிறாரு. ஆண்களுக்கு லெஃப்ட் பிரெயின் வந்து 70% வேலை செய்தான், ரைட்டு 30% தான் வேலை செய்யுது. பெண்களுக்கு ரைட்டு 70% வேலை செய்யுது, லெஃப்ட் 30% தான் வேலை செய்யுது. ஏன் ஆண்டவர் இந்த அந்த ப்ரொபோர்ஷனேட்டை வந்து மாற்றி வச்சிருக்கிறாரு? நீங்கள் ரெண்டு பேரும் சேரும்போது தட் பிகம்ஸ் 100 போத் த சைட், பாருங்களேன். அப்போ ஆண்டவரை இதை தான் விரும்பி இருக்கிறார். குழந்தை பிறக்கிறதே பாருங்களேன், பெண்ணுங்க தாய்க்கு வந்து தாங்குகிற பாக்கியம் கர்ப்பத்தில் குழந்தைய, அந்த குழந்தை ஆணா பெண்ணாங்கிறத டிசைட் பண்ணுறது ஆணோட பாக்கியம். ஆணிடமிருந்து வரக்கூடிய விந்து தான், எக்ஸ் ஒய்ங்கிற குரோமோசோம் தான் பெண்ணுக்கு உரிய அந்த குழந்தைக்குரிய அடையாளத்தை வைக்கிறது. ஆண் என்கிற அடையாளம், பெண் என்கிற அடையாளம், பாருங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாம் அழகாக பிரித்து வச்சிருக்கிறார். அப்போ கடவுள் இந்த குடும்பத்திற்காக எவ்வளோ யோசிச்சிருக்கிறார் பாருங்களேன். அப்போ இந்த குடும்பத்தை நம்ம வந்து கடவுள் விரும்பும் விதமாக கட்டி எழுப்பணும். பைபிளில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமையர் கழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லப்பட்ட அந்த அருமையான வசனம் என்னன்னா, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம குடும்பம் எதால் இயக்கப்படுது? வெறும் அறிவாலையா, அல்லது வெறும் பணத்தாலையா, அல்லது கடவுளுடைய ஆவியாலையா? இதை ஆணும் சிந்திக்கணும், பெண்ணும் சிந்திக்கணும், பிள்ளைகளும் சிந்திக்கணும். அப்போ நம்ம எல்லாருமே ஒரே எண்ணத்தில் சிந்திக்கிற போது ஒரே ஆவியானவர் அந்த வீட்டை கட்டி எழுப்புவார், அந்த வீட்டை நாம் கட்டி எழுப்ப அவர் உதவி செய்வார். ஆகவே தான் இந்த அருமையான நாளில் நற்செய்தி பாருங்க, மிக அழகான ஒரு செய்தியோடு கூட நமக்கு வந்திருக்கிறது. நம்ம இதை வாசிக்கிற போது என்ன சொல்லிடுவோம், இயேசு காணாமல் போனார் போய் கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஜெபமாலையில் அடிக்கடி சொல்கிறது தான், காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்து குறித்து தியானிப்பமாக, டக்குன்னு முடிச்சிட்டோம் இந்த விழுபெரிய பகுதியை. பாருங்கள் அதில் ஒரு சின்ன அடையாளத்தை நான் பார்க்குறேன் பாருங்கள். இது இந்த பகுதியை ஏன் ஒரு குடும்பத்தை பற்றி பேசும்போது ஏன் இன்றைக்கி இந்த பகுதியை வச்சாங்க, அதுதான் நம்ம யோசிக்கணும். இயேசு காணாமல் போனதுக்கும் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிற போது அவங்களுடைய அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம், மிகுந்த கவலையோடு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இருக்கிறாங்க. ஒரு பொறுப்புள்ள தந்தைன்னா அப்படி காணாமல் போட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேட்கலாம். ஆனால் அங்கே இருந்த சூழல் அதை போல் அந்த ஒரு கஷ்டமான இல்லை. இயேசு அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, ஃப்ரீயாக மூவ் பண்ண விட்டுருக்குறாங்க. அங்கே தான் அவர் காணாமல் போகிறார், அவருடைய டிசிஷன் எடுக்கிறார். காணாமலாம் போகல அவர், அவர் கரெக்டான இடத்துல இருக்கிறாரு. இவங்களால் அதை கிரகிக்க முடியல. அப்போ இயேசு அவங்க சுதந்திரமாக விட்டுருக்குறாங்க, யூ மூவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு. நம்ம அப்படி விடுறோமா பிள்ளைகளை? எல்லா இடத்துலையும் பிள்ளைகளை என்ன செய்கிறோம், இறுக்கி 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 பிடிச்சி பிடிச்சி வளர்த்து வளர்த்து அதுங்களை வந்து ஒரு பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்துறோம். அதுங்களால் ஒன்றும் போக முடியல. ஒரு முறை பஸ்ஸில் உட்காந்துருக்கிறேன், ஒரு அப்பா என்ன செய்கிறாரு, அப்படி கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காரு, டிக்கெட் எடுக்கணும், கண்டக்டர் வர்றாரு, உடனே காசு எடுத்து அந்த பையன்ட்ட கொடுத்துட்டார். நான் ஓரமானு பார்த்துட்டே இருக்கிறேன், சின்ன பையன், காசை எடுத்து கையில் கொடுத்து டிக்கெட் எடுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறாரு. அவன் கேட்குறான், அப்பா எத்தனை டிக்கெட்டுப்பா, நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், உனக்கு அரை டிக்கெட்டு அப்படிங்கிறாரு. அப்படி கண்ணை மூடிக்கிட்டே சொல்கிறாரு. நமக்கு பயமாக இருக்குது, அவன் காசை பறக்க விட்டுருவானே, காற்று வேகமாக அடிக்குது பஸ்ஸில். அவன் டிக்கெட்டுக்கு வந்தோடனே கொடுத்து கேட்குறான், கேட்டோடனே அவர் மீதி காசு கொடுக்குறாரு. இவர் கண்ணை மூடிக்கிட்டே இவர் கேட்குறாரு, எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்க, நமக்கு பயமாக இருக்குது அவர் அந்த பையன் செய்கிற, ஏன்னா கையில் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டான்னா ஒரு டிக்கெட் பறந்துடும். பட் இருந்தாலும் அந்த தகப்பன் பாருங்கள், அந்த அனுபவத்துக்காக அந்த குழந்தைய பழக்கிறார். காசு போனால் போயிட்டு போகுது, இன்னொரு டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம், ஆனால் அனுபவம் இருக்குது பாருங்கள். அந்த பிள்ளைக்கு அடுத்த தடவை டிக்கெட் எப்படி எடுக்கணும்னு தெரியுமே. இதுதான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள். நாங்கள் ஒரு பெங்களூரில் படித்து கொண்டு இருந்தபோது ஒரு மாலுக்குள்ளே போயிட்டோம் பர்ச்சேஸ்க்காக. அப்போ ஒரு குட்டி பிள்ளை வந்து, நாங்களாம் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு இருந்தோம், நாங்கள் ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிட்டுட்டே போகலான்னு ஃபாதர்ஸ் ஒரு 4-5 பேர். அப்போது ஒரு குழந்தை பிள்ளை வந்து இப்படி பார்த்துச்சு என்ன, என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இங்கிலீஷ்லாம் கேட்டான், வாட் இஸ் திஸ் அப்படின்னா. நான் குழந்தைகிட்ட போய் எப்படி ராத்திரி நேரம் அது 9 இருக்கும் எப்படி ஐஸ்கிரீம்னு சொல்கிறது? ரொயல் அவன் கேட்டுட்டானா என்ன பண்ணுறது, இது மாத்திரை அப்படின்னேன், இட்ஸ் அ டேப்லெட், இட்ஸ் அ பெரிய டேப்லெட், நம்ம பெரிய ஆளுங்க தான் சாப்பிடுவாங்க என்ன. நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்கள், அவங்க அப்பா அங்கேருந்து வந்தார், நோ பேபி திஸ் இஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னாரு. எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. நம்ம வந்து குழந்தைய காப்பாற்றுறதா நினச்சி தப்பானதை சொல்கிறோம். அவர் சொல்கிறார், நோ பேபி, இட் இஸ் ஐஸ்கிரீம், இட் வில் பி வெரி கோல்டு அப்படி சொல்லிட்டு அவன் ஒன்று அப்படி அந்த அவன் வந்து அப்பா சொன்னதையும் கேட்டான் அந்த குட்டி பையன். அப்புறம் என்னை ஒரு மாதிரி கேவலமாக அப்படி பார்த்தான். இன்னமும் அது ஞாபகம் இருக்குது. பாருங்கள், நம்ம அந்த குழந்தைகளுக்குரிய அந்த சுதந்திரத்தோடு நம்ம வழக்க மறுக்கிறோம். இந்த இடத்துல அதை தான் நான் பார்க்குறேன். அவர் காணாமல் போயிட்டாருன்னா சும்மா காணாமல் போகல, அவர் பொறுப்பு கொடுத்து அவர் போப்பா நீ போ, யூ பி ஃப்ரீ அப்படின்னு அவங்கக்கிட்ட இருந்த அந்த கவலையோடு தேடுறாங்க. அந்த பொறுப்புணர்வை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது பாருங்கள், இயேசுக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏப்பா நான் உங்களை இப்படி காணாமல் போட்டு எங்கள் கவலையாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாரு, என் தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டு இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? மிக அருமையான வார்த்தை பாருங்கள். அவங்க அது கேட்ட உடனே அவங்களால் ஒன்றும் புரிந்து கொள்ளாமல் மறுபேச்சு கிடையாது. தந்தையினுடைய அந்த தந்தையை வந்து குடும்பத்தில் ஒருத்தராக வச்சிட்டார் அவர். கடவுள் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், அவருடைய அலுவல்களில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ நம்ம கடவுளோடு இணைந்து பயணிக்கிற குடும்பங்கள் வந்து வெற்றி அடையுது. யோவான் 15:4 பார்க்குறது அதுதான், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்க. சிங்கிளர் இல்லை, நான் உன்னோடு இணைந்திருப்பது போல இல்லை, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளோடு இணைந்திருக்கிறார். எப்படி இணைந்திருக்கிறார்? குடும்பத்தை உருவாக்குனவர் தனியாக விட்டுட்டு ஓடிடுவாரா? அவர் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்ம அதை அவரோடு இணைந்திருக்கிறோமா? அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். விலோபரிய மாதா, விலோபரிய சூசைபுற இறை வெளிப்பாட்டை இப்படியெல்லாம் உணர்ந்தவங்க, ஆனால் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ நாமும் கூட எத்தனையோ காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? இன்னும் ஞானத்தை கேட்டு மன்றாடணும். நம்முடைய நம்மை சுற்றி நடக்கிற பிள்ளைகளுடைய காரியம், கணவன் மனைவியுடைய காரியம், இன்னும் உற்றார் உறவினருடைய காரியம் புரிந்து கொள்ள முடியாத நிலை. ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க? ஏன் இது இப்படி நடக்கிறது? ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க? நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பது. அடுத்ததாக பார்க்கிறோம், தாய் இந்நிகழ்ச்சியெல்லாம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். அன்னைமரியால் வந்து வாயை திறந்து, இந்த மாதிரி போனாங்க, இந்த பாருங்கள் வந்து வாட்சிருக்கு பாருங்கள், 3-4 அலைய விட்டுருச்சிங்க, நம்மளாக இருந்தால் சொல்லுவோம் தானே. உள்ளத்தில் இருந்து சிந்தித்தார், வெளியில் சொல்லலை. மாதா அசிங்கப்படுத்தலை இயேசுவை. இன்றைக்கி நம்மளே நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகள் எல்லாம் அவமானப்படுத்துகிறோம். இது படிக்காது, இது சும்மா, இது ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னா கம்பாரிசன், இது சூட்டிக்கு, இது சும்மா டல்லு. பாருங்கள், அந்த பிள்ளைகளுடைய அந்த வளர்ச்சியை நீங்கள் அப்படியே கொலை செய்கிறீர்கள். அது ரொம்ப ஆபத்தானது, அது ரொம்ப பாவமானது. அது ஆபத்தாங்கிறத பாவமானது. ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு இன்னொரு குழந்தையை பேசுவது, இந்த குழந்தை தன் இயல்பில் அது 100% சரியானது, இந்த குழந்தை சரியானது, இரண்டையும் வேறு வேறுமா பார்க்கணும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்வையினுடைய காரியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஃபாதருக்கு பின்னாடி பயம் வந்துருச்சு, ஐயோ இவன் ஒரு மணி நேரத்தில் பூசையை முடிக்க விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு. சீக்கிரம் முடிச்சிருவோம், ஏன்னா குடும்பத்தை பற்றி நிறையா பேசணும். பாருங்களேன், அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் அவர் வளர்ந்தார்னு பைபிள் எழுதியிருக்கு இந்த செய்தியில். இன்றைக்கி நம்ம வளர்ச்சினா உடல் வளர்ச்சியை மட்டும் பார்க்கக்கூடாது, பெற்றோர்கள் ஞானத்திலும் பிள்ளைகள் வளர்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அப்படி வளர்ந்த அவர் என்ன செய்கிறாரு? கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இருந்தார். பாருங்கள், நம்ம உலகத்திற்கு மட்டும் உகந்தவர்களாக மாறுவது அல்ல வளர்ச்சி, கடவுளுக்கும் உகந்தவராக மாறுவது. என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகள், குடும்பத்தை குறித்த கவலையோடு இருக்கிறீங்க. நிறைய பேர் குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து சரியாக இல்லை, என்ன செய்கிறது தெரியல என்ற கவலையோடு இருக்கிறீங்க ஒருபுறம். ஒருபுறம் அநேக குடும்பங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து கொண்டாடி நீங்கள் உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டு போகிறீங்க. ரெண்டு பேருமே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். கண்டிப்பாக கடவுள் என்ன செய்வார்? குடும்பத்தை உருவாக்கினவர் கைவிடவே மாட்டார். அந்த குடும்பத்தை நம்ம இறுக்கி அந்த குடும்பத்திற்காக தியாகத்தில் அந்த குடும்பத்தை நம்ம கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு ஞானம் நமக்கு வேணும். அப்போ குடும்பத்தை வழிநடத்துகிற தாய் தந்தையர்கள் ஞானத்திற்காக ஜெபிக்கணும். மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் கனிகள். அந்த கனி சரியில்லை அப்படின்னா இந்த அப்பா அம்மா சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளையை பார்த்துட்டு சொல்லியெல்லாம் பெற்றோர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஆகவே தான் சொல்லுகிறோம், மரத்தில் ஏதாவது கனியில் பிரச்சனைனா வேரில் தான் போய் நம்ம உரம் வைக்கிறோம். அதனால் மாற்றம் அல்லது ஜெபம் அல்லது ஞானம் தேட வேண்டிய நிலை இது. யார் முதல்ல தேடணும்னா பெற்றோர்கள் தான் தேடணும். இந்த குடும்பத்தை உருவாக்குகிறவர்கள் பெற்றோர்கள். ஆகவே இவர்கள் தேட வேண்டும். ஆகவே இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்கள். இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு நிறைய ஆற்றலையும் ஞானத்தையும் புரிந்து கொள்கிற வல்லமையும் இந்த நாளிலே கொடுத்து, இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தில் அவர் ஒரு உறுப்பினராக மாறணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான செய்தி. இணைச்சட்டம் 16:11 நம்ம பார்க்குறோம், குடும்பம் என்பது விஸ்தரிக்கப்பட வேண்டிய ஒன்றுங்க. அதாவது நான், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பிள்ளை, 3 தான் இல்லை, 4 தான் இல்லை. குடும்பம் அப்படிங்கிறது நம்முடைய பக்கத்தில் இருக்கிற இயலாதவர்கள், வயதானவர்கள் அல்லது கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள் இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட இணைந்திருக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில். நல்ல நாளில் இந்த மாதிரி நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிலெல்லாம் அவங்களோட நம்ம இணைஞ்சிருக்கணும். நமக்குன்னு ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, நம்மளோட ஒரு 3 குடும்பம் இணைந்திருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அடையாளமாக நீங்கள் இருந்தீங்கன்னா, யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட். இறைவார்த்தையை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க, நீங்கள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் நிறைவாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் தான் குடும்பத்தை நிறைவாக கொண்டு செல்லும். இந்த அபிஷேகத்துக்காக இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3 நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் உடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் குடும்பம் குழந்தைகள் உறவினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றே. அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றே. அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மகிழ்வின் பழி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முல்லை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவெல்லாம் ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் இயப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே துயவன் தூய்மையனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நிறுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டிரனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே திருப்பள்ளி ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துள்ள வேண்டும் என உம்மிடம் மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மண்டாடுகின்றோம். மதிரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்துள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் பிறந்திருக்கிற இயேசு பாலகனுடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
தன்னை கொள்ளாக்கும் பருவக்கத்தின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருமந்தாகவும் இருப்பினமாம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தும். இந்த வேளையிலே குடும்பத்தினுடைய அபிஷேகம் நிறைவடைய இயேசு நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் இதோ இந்த நேரத்திலே சிந்தனை பொருளாக கேட்டிருக்கிறோம். இயேசு வார்த்தையான தேவன், அந்த ஒரு வார்த்தையை நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, இதோ நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னால் போதும், இதோ கண்டிப்பாக என் வீட்டிலே ஒரு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. ஆண்டவர் இதோ இந்த நாளிலே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு விடுதலையின் வார்த்தையை வைத்து அவரே வார்த்தையான தேவன் வடிவம் எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். துணிந்து பாடி ஜெபிக்கிறோம்.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே.
ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அநேக அற்புதங்கள் நிகழ்ந்ததப்பா. இதோ இன்று திரு குடும்பத்தினுடைய அபிஷேகத்தின் பெருவிழா, குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீராக. தலித்தாகும் என்ற வார்த்தை அந்த மகளை எழுப்பியது. இதோ அப்படியாக பிள்ளைகள் எழுப்பப்பட நீருமுடைய வார்த்தையை இன்று இப்பொழுது அனுப்புவதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம்.
மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே.
ஆண்டவரே, அன்று கல்வாரி மலையிலே நீர் சிந்திய ரத்தம், இதோ அந்த கல்வாரி மலையிலே நீர் எங்களை மன்னியும் என்று மன்றாடின ஜெபம் இன்று எங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறதப்பா. இந்த பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று மரியாள் ஒரு வார்த்தை சொன்னார், உம்முடைய சொற்படியே நிகழட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக இன்று மனுக்குளம் மீட்பை கண்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் மரியாவை போல உம்முடைய வார்த்தையை இதோ எங்கள் வாயிலிருந்து சொல்லி உமக்கு சான்று பகிற வெளன் தாரும் ஆண்டவரே.
இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருள் நீங்கிடும், வெளிச்சம் தோன்றிடும். இருள் நீங்கிடும், வெளிச்சம் தோன்றிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமக்கு மாற்றி கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக எங்களை பெயர் சொல்லி அழைத்தமுடைய மகிமைக்கு முன்பாக எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, திரு குடும்பம் என்று பெயர் பெற்றிருக்கிற தாய்மறியால் யோசேப்பு, எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைந்திருக்கிற குடும்பம், வெறும் இணைப்பினாலே அது மகிமை அடையவில்லை, மாறாக இதோ ஆண்டவருக்காக தங்களை முழுவதுமாய் கையளித்த அடையாளங்கள் அந்த குடும்பத்தை அமைத்ததினாலே தானே, ஆண்டவருடைய மகிமையான செயல்பாடு அந்த குடும்பத்திலே இருப்பதனாலே தானே அது திரு குடும்பமாக உயர்த்தப்பெற்றது. அப்படியாக நாங்களும் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றும் குடும்பமாக எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. அன்னை மரியாள் இழந்து அந்த குடும்பத்திற்கு திரு குடும்பம் என்கிற பெயரை பெற்று தந்தார். புனித சூசையப்பர் தன்னையே இழந்துதானே அந்த குடும்பத்திற்கு திரு குடும்பத்தினுடைய பெயரை பெற்று தந்தார். இருவருக்கும் நடுவில் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தரணி வாழ இதோ முழுவதுமாய் தன்னை கையளிக்கிற அடையாளமாய் நின்றுதானே இதோ அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் அவரை கொண்டிருக்கிறார்களோ தங்கள் குடும்பத்திலே அவர்கள் குடும்பமும் திரு குடும்பம் என்கிற பெயரை பெற்று தருகிற அபிஷேகமாக அவர் எங்களை மாற்றுகிறாரே. அந்த அபிஷேகம் எங்களுக்கு இந்த நாளில் கிடைப்பதாக, பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் எப்படி திரு குடும்பத்தை இதோ அவர் கண்காணிக்கிறார், எப்படி திரு குடும்பத்தை உருவாக்கி அவர்களை அபிஷேகிக்கிறார், எப்படி திரு குடும்பத்தை கடவுள் பேணி பாதுகாக்கிறார் என்பதையெல்லாம் இதோ என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக. இன்னும் ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்ய முடியாத நிலையில் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவரவருக்குரிய பங்கை அந்த குடும்பத்திலே நிறைவேற்றி தன்னை இழந்து மக்கு மாற்றி கொடுத்து திரு குடும்பத்தின் அடையாளங்களாக அவர்கள் மாறுவார்களாக. பரிசுத்த தெய்வமே, இதோ எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கிக் கொள்கிறான் என்கிற அந்த வார்த்தையை இதோ எந்த பிள்ளைகள் குடும்பத்திலே வைத்து இதோ அவர்கள் செயல்படுத்துகிறார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம், அந்த நபர்கள் எல்லாம் அதை திரு குடும்பமாக மாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவர், எங்களை இழந்தாலும் உம்முடைய மகிமையை இழக்க விடாமல் போராடுகிற ஒரு போராளிகளாக எங்களை நீர் உருவாக்கும். பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக குடும்பங்களை ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்க்க பாடுபடுவோமாக. குடும்பங்களை சிதைக்கிற பிசாசானவனை வேறறுத்து இதோ உண்மை வெற்றி கொள்ள செய்ய நாங்களும் இணைந்து பாடுபட எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை வைப்பீராக. பரிசுத்த வல்லமை உலகை கடந்த ஒரு ஆற்றலில் எங்களை செயல்படுத்தி வெற்றியின் பிள்ளைகளாக உமது திருமண எங்களை நிலைநிறுத்துவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமை அப்படியாய் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவதற்காகவும் செய்யப்போகிற மகிமைக்காகவும் குடும்பங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்களை நீர் மீட்டெடுப்பதற்காகவும் நன்றி செலுத்தி அபிஷேகமான இந்த நாளினுடைய திருவழிபாடுகளை எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய உன்னதமான அபிஷேகத்துக்குரிய அந்த நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணகருடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருள்ளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அது நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமே.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.
Thank you.
நன்றி சொல்லிட நான் ஆசைப்படுகின்றேன். கோடி நன்றி சொல்லிட நான் ஆசைப்படுகின்றேன். உக்கோயில் முற்றம் அமர்ந்து நான் புகழ்ந்து பாடுவேன். கோடி நன்றி சொல்லிட நான் ஆசைப்படுகின்றேன். நன்றி நன்றி இயேசு தேவா நன்றி. நன்றி நன்றி இயேசு தேவா நன்றி நன்றி.